إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا وقدوتنا وأسوتنا ومولانا محمد وبارك وسلم عليه. فقد قال الله تعالى في كلامه العزيز وقرآنه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: انما الاعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. الا قبلهم قبلتهم الله ورونكهم رداعتهم الحمد لله. صلاه وسلام محمد المصطفى احمد المجتبى صلى الله عليه وسلم اورد الميدم النارين بنفتي اتم صحابه بالفرمدار الكليارهم பெய்யாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஒன்று ஜும்மாவை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாலையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இரக்கமுள்ள நாயன் சங்கையானவன் உயர்ந்தவன் இரக்கமுள்ளவன் கருணை உள்ளவன் நம்மை படைத்து நமக்கு பல அருள்களை தந்திருக்கிறான், பல நியமத்துகளை செய்திருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய அருட்கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். வார்த்தையால் சொல்லிவிட முடியாத அளவுக்கு அல்லா அவனுடைய அருட்பாக்கியங்களை நமக்கு சுரந்திருக்கிறான், வாரி வணங்கி இருக்கிறான். அல்லாஹுடைய ஒவ்வொரு அருளும் அல்லாஹுடைய ஒவ்வொரு நிழமத்துகளும் அல்லாஹுடைய ஒவ்வொரு அருட்கொடைகளும் மதிப்பிட முடியாதது. அதை யாருக்கும் வர்ணித்து விடவும் முடியாது. அவ்வளவு முக்கியமான நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். பொதுவாக அல்லாஹுடைய அருட்பாக்கியங்கள் அதனுடைய பெருமதிகளை அதை இழந்த பின்தான் நாம் அறிகிறோம். அது உண்மையான பெருமதியை அதை இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கேட்டு பார்த்தால் தெரிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய கண் பார்வையாக இருக்கலாம், அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அருள் கண் பார்வை. கண் பார்வை அற்றவர்களை கேட்டு பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய சுகம், அந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய உயர்வை கண் பார்வை அற்றவர்களை கேட்டு பார்த்தால் தெரிந்து கொள்வார்கள். அன்பானவர்களை, பெற்றோர்களுடைய சொல்லை வார்த்தையை கேட்கிறார்கள், பிள்ளைகளின் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் அவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய கண் பார்வை இல்லையே என்று ஏற்கக்கூடிய எத்தனையோ கண்கள் உலகத்தில் இருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் காதை கொடுக்கவில்லையோ அல்லது காதை கொடுத்து நடக்கக்கூடிய வசதியை கொடுக்கவில்லையோ அவர்களை கேட்டு பாருங்கள், அந்த காருடைய அருளுடைய நியமத் அவர்கள் சொல்வார்கள், இந்த ஒரு தடவை நடக்க முடியாதே, அப்படி முடியுமா இருந்தால் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நான் நடந்து செல்வேனே என்று அங்கலாய்க்கு கூடிய எத்தனையோ உள்ளங்கள் இருக்கிறது. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு அருளும் ஒவ்வொரு நியமத்துகளும்
மதிப்பிட முடியாததாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். ஆனால் கைசேதம், ஆனால் ஒரு கவலையான ஒரு விடயம், நாம் அனைவரும் அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்துவதில் மிகவும் குறையுள்ளவர்களாக இருக்கிறோம், மிகவும் குறையுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று உள்ளத்தால் அல்லாஹை புகழுவர்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, சோதர்களே, அல்லாஹ் சொல்கிறான், யார் எனக்கு நன்றி செலுத்துவார்களோ, என்னுடைய அருட்கொடைகளுக்கு யார் நன்றி செலுத்துவார்களோ, நான் அவர்களுக்கு அதிகப்படியாக கொடுப்பேன் என்ற வார்த்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் நிறைய அருட்கொடைகள் இருக்கிறது. அந்த அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒன்றை இன்றைய முஸ்தபாவுடைய தலைப்பாக பேசியிருக்கிறேன். அதுதான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்க கூடிய பணம் செல்வம். கண்ணியமானவர்களே, இது என்னுடைய திறமையால் வந்தவைகள் அல்ல, என்னுடைய கிட்டித்தனத்தால் வந்தவைகள் அல்ல. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய பணம் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய நியமத், அல்லாஹுடைய வாக்கியம். இது என்னுடைய திறமை, என்னுடைய கெட்டித்தனம் என்பதனால் கிடைத்தவைகள் அல்ல. அல்லாஹுடைய அருளின் மூலமாக, தனித்தரும் கிருபையின் மூலமாக கிடைத்ததுதான் நாம் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த பணமும் செல்வோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த பணத்தை அல்லாஹ் நமக்கு இலகுவாக தந்திருக்கிறான். இந்த பணத்தை அழகான முறையில் தந்திருக்கிறான். பணம் வரக்கூடிய பலவிதமான முறைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் பல இடங்களில் பல இடங்களில் சொல்கிறான், இந்த பணத்தை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோமோ அது நம்முடைய பணம், உங்களுடைய பணம் கிடையாது. நான் எந்த பணத்தை செல்வத்தை உங்களுக்கு தந்திருக்கிறோமோ அந்த பணத்திலிருந்து கொடுங்கள் என்றல்லா பணத்தை அவனின் பக்கம் மாறுமா. இது அல்லாஹ்வுடைய பணம் என்பதை அல்லா சேர்த்து சொல்லியிருக்கிறான். நானும் நீங்களும் இதையெல்லாம் அருக்கொலையாக பெற்றிருக்கிறோமோ இந்த பணம் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் தந்தது, இதுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெரியவர்களே, சோதரர்களே, பலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எந்த பாக்கியங்களை தந்திருக்கிறானோ அந்த பாக்கியங்களை நன்றி செலுத்தவும் மூலம் அந்த பாக்கியங்களை மதிக்கவும் மூலம். அல்லாஹ் அழகான ஒரு தொழிலை தந்திருக்கிறான். அந்த தொழிலை நாம் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறான், அதை மதித்து நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நல்ல குழந்தைகளை தந்திருக்கிறான், நல்ல பெற்றோர்களை தந்திருக்கிறான், நல்ல உறவினர்களை தந்திருக்கிறான், நல்ல ஒரு தொழிலை உத்தியோகத்தை தந்திருக்கிறான் என்றால் அதற்கு நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம், கிடைத்த பாக்கியத்தை மதிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய படமும் அவ்வாறுதான். அந்த படத்திற்கு நன்றி உள்ளவர்களா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். கிடைத்த பணம் அல்லாஹுடைய பணம், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று மதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அன்பானவர்களே, இந்த சாதாரண இந்த பணத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மக்கள் ரொம்ப சிரமப்படுகிறார்கள், ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் சில மக்களுக்கு அல்லாஹ் பணத்தை வாரி வழங்கி இருக்கிறான், சிரமம் இல்லாமல் வழங்கி இருக்கிறான், மக்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இலகுவான தொழிலின் மூலமாக, இலகுவான உத்தியோகத்தின் மூலமாக தன்னை சிரமப்படுத்தி மாய்ந்து கொள்ளாமல் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் பணத்தை இலகுவாக கொடுத்திருக்கிறார். பல மாதங்கள் சம்பாதிக்கக்கூடிய, சிரமப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அல்லாஹ் நம்மி சிலருக்கு ஒரு சில வினாடிகளில், ஒரு சில மனிதியாளர்களில், ஒரு சில நாட்களில் தருகிறார். அன்பானவர்களே, ஒரு சாதாரண ஒரு வீட்டை கட்டிக் கொள்வதற்காக ஒரு 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாயை ஒரு மதியான ஒரு வீட்டை கட்டிக் கொள்வதற்காக நாட்டை துறந்து, குடும்பத்தை துறந்து, சொந்தங்களை துறந்து வெளிநாடுகளில் 5 வருடம் 10 வருடம் எத்தனையோ நம்முடைய சொந்தங்களில், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அயலவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த பணத்தை அடைந்து கொள்வதற்காக, இந்த செல்வத்தை அடைந்து கொள்வதற்காக, தன்னுடைய ஒரு 2 அறை கொண்ட ஒரு வீட்டை அடைந்து கொள்வதற்காக பல வருடங்கள் பிரிந்து இருக்கிறார்கள். ஆனால் இரக்கமுள்ள அல்லாஹ் நமக்கு அந்த பணத்தை ஒரு சில நாட்களில், ஒரு சில மாதங்களில் தந்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த பணம் நன்றி செலுத்தப்பட வேண்டிய பணமாக இருக்கிறது. நம் அடைந்திருக்கக்கூடிய செல்வம் நன்றி செலுத்தப்படக்கூடிய செல்வமாக இருக்க வேண்டும். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் செல்வத்தை பராணி கயிறு என்று சொல்கிறான், நலவு என்று சொல்கிறான். இந்த செல்வத்தை அல்லாஹ் பராணி நலவு என்று சொல்கிறான். நலவு என்று சொன்னாலே அல்லாஹ் பராணி இந்த பணத்தை இந்த செல்வத்தை பார்த்தே பித்னா என்று சொல்கிறான். எந்த பணத்தை செல்வத்தை அல்லாஹ் பராணி நலவு என்று சொன்னானோ அதே செல்வத்தை அல்லாஹ் பராணி இந்த பணம் உங்களுக்கு பித்னாவாகும், இந்த பணம் உங்களுக்கு சோதனையாகும் என்று சொல்லியிருக்கிறான். அன்பானவர்களே, அது எப்படி நமக்கு பணம் சோதனையாக மாறுகிறது, அந்த பணம் எப்படி செல்வம் எப்படி சோதனையாக மாறுகிறது என்பதை உடமாக்கை அழகாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அன்பான பெரியவர்களே, உமரோதிகளுடைய ஆட்சி காலத்தில் செல்வங்கள் குவிய ஆரம்பித்தது. மன்னர்களுடைய கிரீடங்கள், முத்துமாணிக்கங்கள், மரகதங்கள், பெரும் பெரும் சொத்துக்கள் எல்லாம் கலீஃபா அமீருல் முஃமினீன் உமரோதி இல்லா ஓரிடத்தில் குவிய ஆரம்பித்தது. அனாரம்பித்தார்கள் எட்டாவது சந்தோஷப்படக்கூடிய நேரம் அதில் அழுது கொண்டிருக்கிறீர்களே, இவ்வளவு சுற்று செல்வங்கள் வந்திருக்கிறது, நீங்கள் சிரிக்க வேண்டிய கட்டத்தில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட நேரம் அமீருல் முஃமினீன் உமருல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, செல்வம் வரக்கூடிய நேரம் அதோடு சேர்த்து சில சோதனைகளும் வந்து சேரும். ஒரு மனிதனுக்கு செல்வம் வரக்கூடிய நேரம் அந்த செல்வத்தோடு சேர்த்து சில மோசமான எண்ணங்களும் வந்து சேர்கிறது, சில மோசமான நிலைமைகளும் செல்வத்தோடு வந்து சேர்கிறது. அதிலிருந்து யார் பாதுகாப்பு பெறுகிறார்களோ, நபியவர்கள் சொன்னார்கள், நல்ல மனிதருக்கு பணம் வருவது நல்ல விடயம் என்று சொன்னார்கள். நல்ல மனிதருக்கு அல்லாஹ்வுடைய பயம் உள்ள மனிதருக்கு பணம் வந்து சேருவது எந்த தவறும் கிடையாது என்று சொன்னார்கள். யாரால் இந்த பணத்தோடு சில மோசமான குணங்களும் வருகிறதோ அந்த குணத்தில் அந்த செயல்பாடுகளில் மாற்றிக்கொள்ளும் பொழுது நிலைமைகள் ரொம்ப மோசமாக இருக்கும், நிலைமைகள் ரொம்ப மோசமாக இருக்கும். பணத்திற்கென்ற சில தன்மைகள், பணத்திற்கென்ற சில விதமான மோசமான குணங்கள் சேர்ந்தே வருகிறது. அது ஒன்றுதான் அன்பானவர்களே, தர்மம் பணத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய செல்வத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஒரு தன்மை தான், ஒரு மோசமான குணம் தான் தர்மம், வெறுமை. பணத்தின் மூலமாக நான் உயர்ந்து விட்டேன் என்ற ஒரு விதமான மனப்பாங்கி ஒரு கர்வம் உண்டாகிறது. நான் கண்ணியம் அடைந்து விட்டேன், பணம் இருக்கிறதுனால் நான் சமூகத்தில் உயர்ந்தவனாக ஆகிவிட்டேன் என்ற ஒரு கர்வம் ஒரு நிலைக்கும் பணத்தோடு சேர்ந்தே வருகிறது. அன்பானவர்களே, பணம் உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள், பணம் இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நினை கிடையாது. யாரெல்லாம் பணம் சொத்து செல்வங்கள் இருக்கிறதோ அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள், பணமே சொத்தே செல்வங்களே இல்லாதவர்கள் சமூகத்தில் தாழ்ந்தவர்கள் என்ற நிலைமை கிடையாது. அன்பானவர்களே, பணம் அப்படியான ஒரு மோசமான எண்ணத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. அன்பானவர்களே, பணம் இல்லாதவர்களை தரம் குறைத்து பார்ப்பது, பணம் இல்லாதவர்களை குறைந்த கண்ணோடு பார்ப்பது, சமூகத்தில் அந்தத்தில் குறைவானவர்களை போன்று பார்ப்பது பணம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான தன்மையாக இருக்கிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, நபியுடைய மஜ்மாவில் நபியுடைய சபைகளில் பணக்கார சகாபாக்கள் ஏழை சகாபாக்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ் ரலியல்லாஹு அன்ஹு, ரஹ்மான் கனி பட்டம் பெயர் பெற்றவர்கள், பணக்கார சஹாபி ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஜ்மாவில் அமர்ந்திருப்பார்கள். அந்த மஜ்மாவில் அந்த சபையில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இவர் பணக்கார வர்க்கம், இவர் ஏழை வர்க்கம் என்ற எந்த விதமான பாகுபாடும் பெருவிடையும் கிடையாது. பிலால் இப்னு ரபா சாப்பிடுவதற்கு வசதி இல்லாதவரும், அபூ ஹுரைரா உணவில்லாதவர்களும் ஒரே மேசையில் ஒரே மஜ்மாவில் ஒரே அமர்வில் உட்கார்ந்திருப்பார்கள். வித்தியாசம் கிடையாது. ஏன் பணம் இருந்தது ஆனால் பணத்தின் மூலம் வரக்கூடிய மோசமான அந்த கர்வம் இருந்திருக்க மாட்டார். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய ஒரு துஆ தான், யா அல்லாஹ், பணத்தின் மூலம் எனக்கு கர்வத்தை தந்து விடாதே, இந்த பணத்தின் மூலம் செல்வத்தின் மூலம் எனக்கு பெருமையை தந்து விடாதே, யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடிய அளவு மோசமான எண்ணத்தை எனக்கு தந்து விடாதே. இது பணத்தின் மூலம் வரக்கூடிய முதலாவது மோசமான விளைவு. அன்பானவர்களே, பணத்திற்கு இன்னொரு மோசமான ஒரு தன்மை இருக்கிறது. பணத்திற்கு இன்னொரு மோசமான ஒரு தன்மை இருக்கிறது என்ற ஒரு தன்மையும் பணத்தோடு சேர்ந்து வந்து விடுகிறது. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, சில வேளை பணம் நமக்கு இலகுவாக அடையும் பொழுது அதனுடைய பெருமதி விளங்காமல் இருக்கலாம். கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு நபரிடம் 100 ரூபாயின் பெருமதியை கேட்டு பாருங்கள், அதில் சொல்வார் அதில் எத்தனை வேறுவை துளிகள் இருக்கிறது, அதில் எத்தனை கண்ணீர் துளிகள் இருக்கிறது என்பதை ஒரு 100 ரூபாயின் அதை 100 ரூபாயின் சிரமப்பட்டு அறிந்தவர் சொல்வார். ஆனால் இறக்கம் உள்ள நாயன் நம்மை சிரமப்படாமல் ஏசி அறைக்குள் சிரமப்படாமல் வியவையில்லாமல் ஒரு ஃபோன் காலில் ஒரு ஓர்டரில் பல லட்சம் ரூபாய்களை பல கோடி ரூபாய்களை நமக்கு தருகிறான் என்றால் கண்ணியமானவர்களே, அது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, 1000 நோட்டுகளை 1000 தாள்களை லட்சம் ரூபாய்களை வாழ்வில் காணாத எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் லட்சம் அல்ல கோடிகள் அல்ல அது சந்தாலம் நமக்கு தந்திருக்கிறான். அந்த பணத்துடைய அந்த அருளுடைய பாக்கியத்தை நாம் விளங்காமல் இருக்கிறோம். பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு அருளுடைய பெருமதி அது இல்லாமல் போனதன் பின்னால் புரிய ஆரம்பிப்பார்கள். அது எல்லாருமே தான் பணத்துடைய அருள் அவ்வாறுதான். பணம் இருக்கக்கூடிய நேரம், சொத்து செல்வங்கள் இருக்கக்கூடிய நேரம் அதன் பெருமதியை நாம் விளங்காமல் இருக்கிறோம். அழகான ஒரு தொழிலை அல்லாஹ் தந்திருக்கிறான். அழகான ஒரு தொழில், சில முன்ன பின்னைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், ஆனால் அந்த தொழிலை அல்லாஹ்வுடைய அருளை பாக்கியமாக நினைக்காமல் அதை குறை காணும் பொழுது அதை விட சிறந்த ஒன்றை நாம் தவறு விடுகிறோம். கனிமான பெரியவர்களே, சகோதரிகளே, பணத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இன்னொரு மோசமான ஒன்றுதான் இஷரா. உண்மையானவர்களே, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு தன்மை தான் தேவை இல்லாமல் செலவழிப்பது. பணம் என்ற தர்மம் அவருக்கு ஒரு விதமான பெருமிதத்தை ஒரு தர்மத்தை கொடுக்கும். இதை நான் சம்பாதித்ததை நான் எப்படியும் செலவழிக்கலாம் என்று எண்ணக்கூடிய நேரம் வெளியாகக்கூடிய ஒன்றுதான் அல் இஸ்ரா முத்தபதீர். அன்பானவர்களே, இஸ்ரா என்று சொன்னால் சொல்லுகிறார்கள் தேவையான ஒரு விடயத்தில் தேவையில்லாமல் செலவழிப்பது. அத்தபீர் என்பது பணமாக சொல்லுகிறார்கள் தேவையே இல்லாத ஒரு விடயத்தில் வேகமாக செலவழிப்பது, அதிகப்படியாக செலவழிப்பது. இரண்டையும் அல்லாஹ் குர்ஆனில் கடுமையாக சாடி இருக்கிறார். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிங்க, அல்லாஹ் இந்த தந்திருக்கக்கூடிய பணத்தில் வாழ்க்கையில் என்னென்ன இஸ்ரா பண்ணுக்கு நடக்குது. அல்லாஹ் இந்த பணத்தை தீர்க்க இருக்கிறானே, நாளை மறுமையில் அல்லாஹ் 4 கேள்விகளை கேட்பான். لا يزول قدم عبد حتى يسأل عن 4. நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அடியாருடைய காலை அசைக்க முடியாது. அது ஒரு கேள்விதான். அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்பான், நீ சம்பாதிச்சது எப்படி, நீ செலவழித்தது எப்படி என்பதை அல்லாஹ் கேட்க இருக்கிறான். ஒவ்வொரு சம்பாதித்த ரூபாயுடைய கேள்வியும் இருக்கிறது. எப்படி சம்பாதித்தோம், எப்படி செலவழித்தோம் என்ற விடயத்தையும் அல்லாஹ் கேட்க இருக்கிறான். அன்பானவர்களே, செலவழிக்கக்கூடிய நேரம் பணம் இருக்குது, பணத்துடைய பொறுமதி விளங்கவில்லை என்றால் செலவழித்துக் கொண்டே இருக்கிறோம். எங்கு செலவழிக்கப்படுகிறது? பிராணம் சொன்னாவும் ஒரு மனிதனுடைய பணம் எங்கு செலவழிக்கப்பட வேண்டும், எங்கு செலவழிக்கப்படக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, செலவழிக்கக்கூடிய விடயத்தில் இஸ்லாம் அவர் அவருக்கு செலவழிப்பதையும் அவர்களுடைய குடும்பத்திற்கு செலவழிப்பதையும் நல்ல விடயங்களில் செலவழிப்பதையும் நல்ல விடயமாக சொல்லியிருக்கிறது. ஆனால் சில செலவழிப்புகளை மோசமாக நன்மையே கிடைக்காத அளவுக்கு ஒரு சில விடயங்களை இஸ்லாம் நமக்கு அளவுற காட்டி தந்திருக்கிறது. அதுதான் அன்பானவர்களே, நாம் நம்முடைய வீடுகளுக்காக, நம்முடைய கட்டிடங்களுக்காக, நம்முடைய கட்டுமானங்களுக்காக செலவழிக்கக்கூடிய செலவினங்களை இஸ்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிருக்கிறது. கொஞ்சம் அவதானமாக கேட்போம். அன்பானவர்களே, ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கிறது, அல்லாஹ் நாம் செலவழிக்கக்கூடிய அத்துணை செலவினங்களுக்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான். ஆனால் மண்ணிலே செலவழிக்கப்படக்கூடியதுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் எந்த ஒரு நன்மையும் தருவது கிடையாது. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, பணம் உள்ளவர்களின் சில மனிதர்கள் அந்த பணத்தை செய்வதறியாது எதிலே செலவழிக்க வேண்டும் என்பது தெரியாமல் மண்ணிலே அதிக பொடியா செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டை அழகாக கட்டணும், வீடு என்பது மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைவிடம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் அந்த அமைவிடம் எப்பொழுது பெருமைக்காக கட்டப்படுமோ, எப்பொழுது மக்கள் என்னை பார்த்து இவர் இவ்வளவு பெரிய செல்வந்தர் என்பதை தன்னுடைய வீட்டை வைத்து மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் அந்த வீட்டை அமைத்துக் கொள்வார்களோ கயிறு இல்லாத நலவில்லாத செலவீனம் என்று ஹதீஸ் சொல்கிறது. அன்பானவர்களே, எந்த உதரம் ஹதீஸ் சொல்கிறது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. நபிவ சொல்றாங்க, உங்களோட வீட்டை கட்டுறீங்க, அந்த வீட்டில் கூடுதலாக ஒரு அறையை கட்டுவதற்கு அனுமதி இருந்தால் அது விருந்தாளிக்கு கட்டுவதற்குரிய அறையாக இருக்கலாம். அதுக்கும் மேலதிகமாக ஒரு அறையை நாம் அமைத்துக் கொள்வதாக இருந்தால் அது ஷேத்தானுக்கு அமைக்கப்படக்கூடிய அறையாகும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, நம்முடைய வீட்டுக்கு நாம் செலவழிக்கக்கூடிய செலவீனம் இஸ்லாமை விட அதிகம் அங்கா இருக்கக்கூடிய தபதீர் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான செலவினங்களை கொண்டு அமைந்து விடுகிறது. வீடு அமைவது நம்முடைய சுகத்திற்காக, வீடு அமைவது நம்முடைய பாதுகாப்பிற்காக. ஆனால் இந்த வீட்டுக்கு வெறுமனே பணத்திற்காகவும் ஊர் பெருமைக்காகவும் வீடுகள் கட்டப்படுமோ, வீடுகள் சோதிக்கப்படுமோ, வீடுகள் அலங்கரிக்கப்படுமோ, அந்த வீடுகளில் நலவுகள் கிடையாது, அந்த வீடுகளில் கயிர் கிடையாது. அன்பானவர்களே, சில வீடுகள் மாட மாளிகை போட்டிருக்கிறது, ஆனால் குடியிருப்பவர்களில் வெறுமனே இருக்கின்றது. அன்பானவர்களே, இரண்டு அறையுள்ள வீடை கட்டிக் கொள்வதற்காக வேண்டி, இந்த பணத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி சமூகத்தில் லட்சக்கணக்கான பேர் சிரமப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய வீட்டில் அலங்காரத்திற்காக, பேருக்காக, புகழுக்காக எந்த டைல்ஸ் குடிக்கணும், எந்த என்னென்ன உபகரணங்களை போடணும், அந்த நான் உள்ள போனேன் அது மாறி இருந்தது, அது மாறி என்னுடைய வீட்டிலையும் நான் வைக்க வேண்டும் என்று பல கோடிகளை செலவழி செய்கிறோமே, இதில் நலவுகள் கிடையாது. அன்பானவர்களே, வீடுகளை பெரியதாக கட்டி வைத்தவர்கள் சந்தோஷத்துக்காக கட்டி வைத்தவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் என்று எந்த மாட மாளிகைகளை கட்டினார்களோ அந்த வீடுகள் பாலடைந்து கிடக்கிறது, மனித சஞ்சாரம் இல்லாமல் இருக்கிறது. வீட்டை யோசிக்கிறாங்க, கட்டினதன் பின்னால ரொம்ப போரிங்காக இருக்குது, இதை கோழிக்கு கொடுத்துட்டு வேற வீட்டுக்கு போவோமா என்று வீட்டை கூட்டி வைத்து எத்தனையோ வீடுகளில் நம்ம கீழே இருக்கிறது. அன்பானவர்களே, செலவுகளில் மோசமான ஒரு செலவீனம் வீடுகளுக்காக செலவு செய்யப்படக்கூடிய செலவீனம், அதை அலங்கரிப்பதற்காக வேண்டி எத்துணை நாட்டின் பொருட்களை கொண்டு வந்து அந்த படத்தை நாம் தீங்கலையும் செய்கிறோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஒரு மோசமான எச்சரிக்கையை சொல்கிறார். அல்லாஹ் நம் மனிதர்களையும் பாதுகாப்பானாக. யாரெல்லாம் தேவையில்லாத செலவீனங்களை செய்கிறார்களோ இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிகள். யாரெல்லாம் தேவை இல்லாமல் இஸ்லாமுக்காக செலவு செய்கிறார்களோ இவர்கள் யார் தெரியுமா, இவர்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிகள். எங்க இருக்குது தொடர்பு? ஏன் அவர்களை அல்லாஹ் ஷைத்தானுடைய கூட்டாளிகள் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், அல்லாஹ் எல்லா அருட்பாக்கியங்களையும் இவ்வளீசுக்கு கொடுத்தான், அதை அவன் மீறி அல்லாஹுக்கு மாறு செய்து, அல்லாஹுக்கு மாறு செய்து உலகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை மாறு செய்து வந்தவன் ஷைத்தான் அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு மாறு செய்தவன். இதே போன்றுதான் யார் அல்லாஹுடைய அருட்கொடைகளை அணைந்து கொண்டு இந்த படத்தை அணைந்து கொண்டு மாற்றமாக செலவு செய்வார்களோ அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள், கூட்டாளிகள், தூதர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, பணம் என்பது அது சில சமயம் சில மக்களிடத்தில் மோசமான தன்மையில் சேர்ந்து வரும் பொழுது அதில் பலவிதமான பாவங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த பணத்தை எதிர்பார்க்கக்கூடிய துணையோ நம்முடைய சமூகத்தின் மக்கள் ஒரு சில திருமண ஊழியத்தை செய்து கொள்வதற்காக எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். கேட்டு பாருங்கள், ஒரு திருமண வைபவத்தை ஏற்பாடு செய்வதற்காக ஒரு லட்சம் ரூபாயில் திருமணம் நடக்கக்கூடிய துணையோ குடும்பங்களை பார்க்கிறோம், 2 லட்சம் ரூபாய்களில் திருமணம் நடக்கக்கூடிய எத்துணையோ குடும்பங்களை பார்க்கிறோம். ஆனால் சில மனிதர்கள் சில மனிதர்கள் அவருடைய நிக்காஹுடைய அவருடைய வலிமாவுடைய விருந்தை நாம் எடுத்து பார்த்தால் அன்பானவர்களே சொல்வதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. யாரும் கோவித்துக் கொள்ளக் கூடாது. கோடிகள் பொருள்கிறது, பல கோடிகள். அதை தன்னுடைய அருமை மகளை, தன்னுடைய அருமை மகனுடைய நிக்காஹை பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு நிகழ்வை, சுண்ணாவை பரக்கத்து என்று சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வை அன்பானவர்களே மிக மோசமான ஒரு நிகழ்வாக நானும் நீங்களும் ஆக்கி சந்தோஷப்படுகிறோம். யாரை திருப்திப்படுத்துவதற்காக என்னுடைய அருமை மகனுடைய நிக்காஹை நான் பல கோடிகள் செலவு செய்து செய்கிறேன். யார் யாரையோ அடைப்பதற்காக வேண்டி, யாருடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு அனாச்சாரமான செலவுகளை செலவு செய்கிறோம். அந்த செலவுகளில் எந்த நன்மையும் கிடையாது. அன்பானவர்களே கொஞ்சம் யோசிப்போம். அழகான திருமணம், மகனுடைய மகனுடைய அன்பான திருமணம், மக்கள் பழக்கத்துக்காக துஆ செய்ய வேண்டிய ஒரு திருமணம். ஆனால் அந்த திருமணத்தில் அல்லாஹுக்கு வெறுப்பான, அல்லாஹை கோபப்படுத்தக்கூடிய எத்தனையோ செலவீனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கவலையான ஒரு விடயம், சமூகத்தில் உயர்ந்தவர்கள், சமூகத்தில் அக்கறையுள்ளவர்கள், சமூகத்தில் தன்னை பிற மனிதர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய உயர்ந்தவர்கள் கூட திருமணம் என்று வரக்கூடிய நேரம் அவருடைய சிந்தனை குறைந்து விடுகிறது. திருமணம் என்று வரக்கூடிய நேரம் அவருடைய சிந்தனை அறிவு குறையுவதாக நாம் பார்க்கிறோம். காரணம், இங்கெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணுகிறார்களோ, உங்களுடைய பட்ஜெட் இப்படிதான் இருக்கணும், உங்களுடைய வருமானம் இப்படிதான் இருக்கணும் என்று கன்சல்ட் பண்ணக்கூடியவர்கள் கூட இந்த நிக்காஹுடைய விடயத்தில் தோற்று போகிறார்கள். அல்லாஹு அக்பர். அனாச்சாரமான செலவினங்கள், கார்டு அழிப்பது முதல், போன் தெரிவு செய்வது முதல், இன்வைட் வீட்டை அழைப்பது முதல், அனாச்சாரமான செலவுகளில் நம்முடைய பணங்கள் செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு சில விடயங்களை மட்டும் நான் சுட்டிக்காட்டுக் கொண்டு போகிறேன். காரணம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பணம் இது வீணடிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல. இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பணம், இது வளர்க்கப்பட வேண்டிய ஒரு பணம், நலவுகளில் செலவழிக்கப்பட வேண்டிய ஒரு பணமாக தான் அல்லாஹ் இந்த ஹைரை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் ஹைரை கேட்போம், அல்லாஹ்விடத்தில் நலவை கேட்போம். யா அல்லாஹ், நீ எந்த பணத்தை தந்திருக்கிறாயோ அந்த பணத்தில் பலக்கத்தை தருவாயாக. யா, நீ எந்த பணத்தை தந்திருக்கிறாயோ அந்த பணத்தில் போதும் என்ற தன்மையை தந்தருவாயாக. யா அல்லாஹ், நீ எந்த பணத்தை தந்திருக்கிறாயோ அந்த பணத்தை கொடுப்பதில் இன்பத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ், நீ எந்த பணத்தை தந்திருக்கிறாயோ அந்த பணத்தை ஏழை மக்களின் கண்ணீரை துடைக்கும் விஷயத்தில் இன்பத்தை தந்தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். இல்லை என்றால் அன்பானவர்களே, இந்த பணத்தின் மோசமான விடயங்கள் நாளை மறுமையில் பாம்புகளாக மாற்றப்பட்டு நமக்கே அது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக மாறுவதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய சுருக்கத்தை சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளா அல்லாஹ் நமக்கு பணத்துடைய அருளை தந்திருக்கிறார். இது வீணடிக்கப்படக்கூடாது, இது வெறுமனை வீணாக செலவழிக்கப்படக்கூடாது, இது இஸ்லாமாக செலவழிக்கப்படக்கூடாது. செலவழிக்கப்படக்கூடிய இடங்கள் எவைகள் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறதோ அவைகளை அறிந்து விளங்கி அங்கே செலவழிக்கப்பட வேண்டும். மோசமான செலவீனம் தான் ஹதீஸில் வந்திருக்கிறது. கட்டுமானத்துடைய செலவீனம் தேவைக்கேற்ற நம்முடைய சுகத்திற்கு நம்முடைய பாதுகாப்புக்குண்டான ஒரு வீட்டை அமைத்துக் கொள்வதற்கு தவிர நாம் பெயருக்காகவும் புகழுக்காகவும் மக்கள் நம்மை புகழாரம் சொல்லணும், இவருக்கு இங்க ஒரு வீடு இருக்குது, இவருக்கு அங்கே ஒரு வீடு இருக்குது என்று நம்முடைய பணபலத்தை நம்முடைய செல்வ பலத்தை காட்டக்கூடியதாக நம்முடைய வீடு இருக்கக்கூடாது. நான் நினைத்துக் கொள்ளக் கூடாது, என்னுடைய வீட்டை மதித்து மக்கள் என்னை மதிக்க வேண்டும், இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கிறார் என்று வீட்டை பெருமை சொல்லி இவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று யாரும் நினைத்துக் கொள்ளக் கூடாது. நம்முடைய பணபலம் நம்முடைய செல்வ பலத்தை வைத்து நம்முடைய நிக்காவை யாருக்கும் காட்ட தேவை கிடையாது. என்னுடைய செல்வத்தை காட்டுவதற்குரிய இடம் நம்முடைய வீட்டு வீடுகளோ நம்முடைய நிக்காவோ கிடையாது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நிக்காஹ் என்பது அவருடைய வசதிக்கேற்ப கொடுக்கக்கூடிய ஒரு வலிமாக இருந்து வெள்ளக்கேற்ற வீக்கம் என்று சொல்லுவார்கள். கடன் வாங்கி ஊர் பெருமைக்காக நிக்கா செய்வதை தன்னுடைய செல்வத்தை காட்டுவதற்குரிய ஒரு இடம் அல்ல நம்முடைய வீடுகளும் நம்முடைய நிக்காகளும். அதனால் அல்லாஹ்விடம் கேட்போம், யா அல்லாஹ், நீ எந்த செல்வத்தை நமக்கு அருளாக தந்திருக்கிறாயோ அதை முறையாக பாதிக்கக்கூடிய நல்ல மக்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்தவர்கள் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களை மாற்றியருவானாக. யா அல்லாஹ், நீ தந்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மக்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருவாயாக. யாழ்வா நம்முடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக, குற்றம் குறைகளையும் மன்னித்தருவாயாக. யாழ்வா நம்முடைய பெற்றோருடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக. யாரெல்லாம் கபர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சுமத்தக்கூடிய கூட்டத்துடையாக ஆக்கியருவாயாக. முஸ்லிமான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக. அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.